ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கிரியை தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான போதகரையா, திருச்சபையின் மக்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் மத்தியில் வருவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பையும் அந்த பாசத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கடந்த ஆண்டிலே தந்தார். இந்த ஆண்டிலும் எனக்கு ஈவாய் தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், தூயாவினால் எங்களை ஆட்கொண்டு நல்ல தீர்மானம் செய்ய பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க்கு 11 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மார்க்கு 11 அதிகாரம், இதிலே 12 வாக்கியத்திலிருந்து நாம் அங்கே 26 வாக்கியம் உள்ள பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதி ஒரு நீளமான ஒரு பகுதி, ஆனாலும் கூட அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையை எதிர்கொண்டு போகிற பயண நேரம், அந்த நேரத்திலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு போகிறார். போகும்பொழுது ஒரு வழி பயணத்திலே ஒரு அத்திமரத்தை, அங்கே இலைகள் உள்ள அத்திமரத்தை பார்க்கிறார். அது அத்திப்பழம் காலம் இல்லாத ஒரு காலம். அதே கனியை அவர் தேடுகிறார், அங்கே கனி தேடுகிறார். அதற்கு முன்பாக சொல்கிறது, அவர் பசி உண்டாயிற்று, ஏதாயிலும் ஒரு கனி இருக்கிறதா என்று கேட்டேன், தேடினார், ஒன்றும் இல்லை என்ற உடனே அவர் சொல்கிறார், இனி அந்த இடத்துடைய அந்த வார்த்தை வருகிறது 14, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். இதை எல்லா சீஷர்களும் கேட்டார்கள். மார்க்கு 11 பின்னாலே வாருங்கள், 19, சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியே போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறத என்ன செய்தார்கள், கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு திருமறை செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த முதலாவது அத்தி மரத்தை சபித்தார், அடுத்த நாள் பார்த்தா அத்திமரம் வேரோடு என்ன செய்தது, பட்டு போயிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு கருத்து, சீடர்களுக்கு ஆச்சரியம். பேதுரு இதை ஆச்சரியமாய் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், த பவர் ஆஃப் பிப்ளிக்கல் ஃபெய்த். விசுவாசம் பல வகைப்படும். சில கடுகு விசுவாசம், அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், அப்புறம் கிரேட், பெரிய விசுவாசம். அது மாத்திரமில்லாமல் நோ ஃபெய்த், அதாவது விசுவாசமே இல்லாத தன்மை. இப்படி அநேக விசுவாசம் இருக்கிறது. தீமோத்தியுடைய பாட்டிக்கு ஒரு விசுவாசம், அது தாய்க்கு வந்தது, பிறகு மகனுக்கு வந்தது. இது ஜெனரேஷன் ஃபெய்த் இல்லையா. தலை ஆபிரகாமின் விசுவாசம் ஈசாக்கு வந்தது, யாக்கு வந்தது. நம்முடைய தாத்தாவின் விசுவாசம் நமக்கு இருக்கிறது, அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருது. இது ஒரு விதமான ஒரு நிலைதான். ஆனால் இந்த விசுவாசமானது பல இடங்களிலே பல கோணங்களிலே அது சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே விசுவாசத்தை திருத்தும் என்ன செய்கிறார்கள், பிரசிக்கிறார்கள். சில பாசிட்டிவ் திங்கிங்கே விசுவாசம் என்று உற்சாகப்படுத்துகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. நீ நினைத்ததெல்லாம் சரியாய் நினைத்தால் எல்லாம் கைகூடி வரும் என்கிற ஒரு போதனையும் ரொம்ப பேருக்கு வருகிறது. நீ நெகட்டிவாக பேசாதே, நெகட்டிவாக சிந்திக்காதே, அப்போது உன்னுடைய விசுவாசம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் சொல்லுகிறார்கள். அநேக சமயங்களிலே சில தம்பிமார்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இந்த ஊழியக்காரனுடைய விசுவாசத்தை எனக்கு தாரும், இந்த பிரதருடைய விசுவாசத்தை தாரும் என்று. சபைகளுக்கு விசுவாசம் வித்தியாசமாக இருக்கிறது. ஜபக்குழுக்களுக்கு வித்தியாசமான விசுவாசம் இருக்கிறது. நம்ம இந்தியாவிலே பல மிஷினரி குழுக்கள் இருக்கு, அவங்களுக்குடைய விசுவாசம் ஒவ்வொருக்கும் ஒரு விதமா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், த பவர் ஆஃப் பிப்ளிக்கல் ஃபெய்த், அதாவது திருமறையின் விசுவாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஆபிரகாமின் விசுவாசம், ஈசாக்கின் விசுவாசம், யோசேப்பின் விசுவாசம், தாவீதின் விசுவாசம் என்று ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை நாம் மண்டையிலே போடுவோமானால் மண்டையே குழஞ்சி விடுகிறது. எதை எடுத்துக்கொள்ள அவை மொத்தமாக என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே பிப்ளிக்கல் ஃபெய்த், திருமறையின் விசுவாசம் நமக்கு மிக மிக தேவை. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அத்திபரம் சபித்ததை சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஓணி. இதே போல கனி உடுக்கவில்லை என்றால் அவர்கள் பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி நடந்தது. அதே சமயத்திலே சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், திருச்சபைக்கு இது ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு. சபையும் ஒருவேளை வசனங்களினாலே அது வெளித்தோற்றமாக இருந்து கனி உடுக்கவில்லை என்றால் அங்கேயும் அது பட்டு போவதற்கு என்ன உண்டு. அப்ப என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்துக்குரிய எல்லா வெளிப்படையான அடையாளங்கள் இருந்து உள்ளே கனி இல்லை என்றால் நாமும் வேரோடு பட்டு போவதற்கு என்ன உண்டு. ஏனென்று நம்முடைய ஆண்டவர் அழகாய் சொன்னார், கனி கூடாத மரத்தில் எல்லாம் கோடாலி என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அது இன்னொரு விதமான ஒரு பட்டு போதல். ஆகவே விசுவாசம் மிக முக்கியமானது. எபேசியரின் நிருபத்தை நான் எடுத்த பொழுது 2:8 சொல்கிறது, கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை நான் அநேக நாட்களே இப்படி நான் புரிந்து கொண்டேன், ரட்சிப்பு என்பது கிருபை. ஆனா இன்றைக்கு நான் கொஞ்சம் கூர்ந்து கவனித்த பொழுது கிருபையும் ஒரு நமக்கு கிருபை தான், விசுவாசமும் கிருபை தான். அப்போ விசுவாசமும் த கிஃப்ட் ஆஃப் காட் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்களில் இருக்கும் 12:3 பவுல் சொல்கிறார், அவர்கள் அவர்களுக்கு தேவன் அருளியிருக்கிற விசுவாசத்தின் அளவின்படியே இல்லையா. அப்போ நம்முடைய விசுவாசம் நமக்கு இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தின் அளவு தேவன் வித்தியாசமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார், அருளி இருக்கிறார் என்பதை ரோமர் 12:3 சொல்ல முடிகிறது. யோசுவா புத்தகம் 10:12 நீங்கள் 14 வாசித்தால், யோசுவா சூரியனை பார்த்து நில் என்றார், உடனே நின்று இல்லையா. ஏசாயா 38:1 நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் எசேக்கியா ஜெபித்தான், அழுது ஜெபித்தான், ஆண்டவர் 15 கூட்டி கொடுத்தார். அதே சமயத்தில் ஆதியாகமம் 22 நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாம் விசுவாசத்தோடு ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தான், திரும்ப அதை பெற்றுக் கொண்டார். அதெல்லாம் விசுவாசம் தான். அது மாத்திரமல்லாமல் யோசுவாவின் புஸ்தகம் 16:6 நீங்கள் வாசிப்பீர்களானால், காலை 85 எனக்கு மலைநாட்டை தாரும் என்று கேட்டு அதை பெற்றுக் கொண்டார். அதுவும் பேர் விசுவாசம் தான். 1 Samuel 17 முழுது வாசித்து பாருங்கள், கோலியாத் தாவீது ஜெயித்தது என்னதான், ஆண்டவருமே வைத்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். தானியேலின் புஸ்தகம் 3:3 நீங்கள் வாசிப்பீர்கள், சாத்ரா மேஷாக் ஆபேனெகோ அக்னிக்குள்ளே இருந்து தப்பி வருகிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். எபிரேயர் 11:33, 34, 35 வாசித்தால் அங்கு விசுவாச பட்டி வருகிறது. அவர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். பெரிய பெரிய காரியங்கள்லாம் எல்லாமே விசுவாசம் தான். அப்படியானால் நமக்கு தேவை பிப்ளிக்கல் ஃபெய்த், திருமறையின் விசுவாசம் மிக மிக தேவை. இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியின் முடிவிலே நாம் உணர்த்தப்படலாம், நம்முடைய விசுவாசமானது திருமறையின் விசுவாசம் இல்லாத இன்னொரு விசுவாசம் தொற்றி இருக்குமானால், உள்ளே இருக்குமானால் அதை வெட்கப்படாமல் ஆண்டவரிடத்திலே சொல்லி வெளியே போக சொல்வது தவறு கிடையாது. தவறு என்று தெரிந்தால் அதை விட்டு விடுவேன். நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, 40 தவறு என்று எண்ணியதை ஆவியானவர் வசனத்தின் மூலம் சுட்டி காண்பித்தால் அதை உடனே ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணுவேன். அதுல பிடிவாதமா நிற்கிற பழக்கம் கிடையாது. ஆகவே நான் அருமையானே இந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே த பவர் ஆஃப் பிப்ளிக்கல் ஃபெய்த், 3 குறிப்புகளை சொல்கிறேன், 3 குறிப்பு. 1 என்ன,
the object of biblical faith. விசுவாசத்திற்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். பாருங்க மார்க் 11 எடுங்க 24 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப விசுவாசத்தை நம்மள வைக்க கூடாது, உணர்ச்சிகள் வைக்க கூடாது, அனுபவங்கள் வைக்க கூடாது, வரங்கள் வைக்க கூடாது, வேற எது ஆஸ்ட் பிளஸ்ஸிங்ல கூட வைக்க கூடாது. நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் பிப்ளிகல் ஃபேத் யார் தெரியுமா? யார் தான் அவர் மேல வைத்தா நம்ம அசைய மாட்டோம். தீப்பெட்டிய சின்ன சின்ன தீப்பெட்டியா வச்சு சின்ன வயசுல பிள்ளைகள் அப்படியே வீடு கட்டுவாங்க. ஒரு தட்டு தட்டுனா என்ன செய்யும்? மனிதர்கள் மேலே, ஊழியர்கள் மேலே உங்கள் விசுவாசத்தை கெட்டுங்க. அவர்கள் சரிந்தால் நாம் சரிவோம். ஆனால் ஆண்டவர் சரிவதில்லை, விழுவதில்லை, அவர் வஞ்சிக்கப்படுவதும் இல்லை. ஆகவே அவர் மேல் அப்ப த ஆப்ஜெக்ட் ஆஃப் த பைபிளிக்கல் ஃபேத் என்ன தெரியுமா? முதலாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்க. இன்னைக்கு அநேருக்கு திருத்துவதை குறித்து ஒரு பெரிய குழப்பம். ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து விசுவாச பிரமாணத்தை கிழிப்புல போல சொன்னது விளைவு தெரியுமா? அதை குறித்து நம்ம குழப்பமே கிடையாது. 5:2-10 தான், அதை நம்ம எத்தனை ரூபாய் சொன்னாலும் மாற மாட்டோம். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து புரிந்தோ புரியாமலோ அந்த விசுவாச பிரமாணம் உள்ள போனதுனால அப்படி அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது? நீங்க எத்தனையோ பேரு பிதாவை விட்டு விடுகிறார்கள், குமாரனை விட்டு விடுகிறார்கள், ஆவியானவருக்கு வந்து விடுகிறார்கள். சிலர் ஆவியானவரை விட்டு விடுகிறார்கள், பிதாவையும் குமாரனையும் விடு. சிலர் பிதாவையும் விட்டு விடுகிறார்கள், ஆவியான விட்டு விடுகிறார்கள், ஒன்லி ஜீசஸ் ஆகிய அந்த குமாரனை மட்டும் பிடிக்க. நான் என்ன சொல்றேன்னா, திரியேக தேவனாகிய அந்த தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? விசுவாசம். ஆகவேதான் அழகாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். யோவான் 14:1 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 14:1 எடுத்தவர்கள் வாசிங்க, தமிழில் வாசிங்க.
உங்கள் இருதயம்
கலங்காது இருப்பதாக,
தேவனிடத்தில்
விசுவாசமாயிருங்கள்.
என்னிடத்திலும்
என்னிடத்திலும் எப்படி இருங்கள்? இங்கே சொல்லப்பது தேவனிடத்திலும் இருங்கள், தேவ குமாரனிடத்திலும் இருங்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 14:3 பாருங்கள், பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஒருவன் மோசே அந்த எரிகிற முச்செடியிலே தான் தேவனை அறிந்து கொண்டான். ஏசாயாவை ஆண்டவர் அக்னி துரட்டினாலே தொடும்போது அவன் அறிந்து கொண்டான். இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழக்கும் போதுதான் அவன் என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். சவுல் தமஸ்குக்கு செல்லும் போதுதான் தேவனை சரியாக அறிந்து கொண்டான். யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் நிலையிலே உட்கார்வதன் சரியாக அறிந்து கொண்டான். பவுலும் கூட அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று தமஸ்கு போகிற வழியை அறிந்து கொண்டான். எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்னி இறங்கின உடனே அந்த அக்னியை கண்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள் இல்லையா? அப்ப தேவனை அறிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் செய்கிறது. சரி, தேவனை அறிந்து கொள்ள வழி என்ன? ஃபெய்த் இன் காட். இன்னொன்னு தெரியுமா? ஃபெய்த் இன் காட்ஸ் லவ். இந்த ரெண்டுல தான் விசுவாசம் கூட, வேற எதுலையும் கூட. பைபிளை திரும்ப திரும்ப படிங்க, புரியாது, படிங்க, விசுவாசம் கூட இல்லையா? நான் என் வாழ்க்கையில விசுவாசம் கொடுக்கற திரும்ப திரும்ப படித்தேன். ஜார்ஜ் மில்லர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், 3 ஆண்டிலே 100 முறை நான் முழங்காலில் வாசித்தேன், எனக்கு த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் கிடைத்ததுங்க. 3 ஆண்டுகளிலே 100 முறை தான், 1 வருஷத்துக்கு எத்தனை? நம்ம வாழ்க்கையிலே ஒரு முறை படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? அவன் அதனுடைய விளைவு என்ன? அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. அங்கேதான் பேதுரு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், இதோ 1 பேதுரு 2:3 நீங்கள் புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் என்ன செய்யுங்க? என் பிரசங்கத்தில் குறைவுண்டு. எந்த ஊழியருடைய பிரசங்கத்தில் குறைவுண்டு? இதுல குறைவு, இதுல கலப்படம் என்பது கிடையவே கிடையாது. இதை வச்சு அதே கலப்படம் பண்றாங்க, அது வேற. ஆனா இதுல கலப்படம் கிடையாது. அப்போ
முதலாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபெய்த்துக்கு முதல் காரியம் ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் காட்ஸ் வேர்ட் இல்லையா. மூன்றாவது என்ன, ஃபெய்த் இன் காட்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி, அது மேல விசுவாசிக்கலாம். மத்திய 28:28 வருது, அவர் அந்த கடைசி மூன்று வாக்கியம் வருகிறது, மேலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு நிச்சயப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு அத்தாரிட்டி அண்ட் பவர் உண்டு. அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே ஒன்னு. சாமியில் 2 அதிகாரத்தில் வருகிறது, அவர் ஒருவரை கருத்தன் ஆக்குகிறார், ஒருவனை ஐசுன் ஆக்கிறார், ஒருவனை ராஜாவாக்கிறார், ஒருவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாம் கொல்லுகிறவரும் அவரே, உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, அவர் சித்தமானவனுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ அவருடைய பவர் அண்ட் அத்தாரிட்டியின் மேலே நம்முடைய விசுவாசம். இன்னொன்னு எடுத்தா, ஃபெய்த் இன் காட்ஸ் பர்பஸ். என் வாழ்க்கையிலோ உங்க வாழ்க்கையிலோ தேவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். நான் அடிக்கடி சொல்வேன், என்ன கொண்டு என்ன ஊழியம் செய்ய விரும்புகிறாரோ அதுக்குரிய கிருபையும் சூழ்நிலையும் ஆப்பர்ச்சுனிட்டியை தருவார். அதை தான் நான் செய்யணும். சிலர் நினைப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் என்னால சந்திக்க, அப்படி எல்லாம் சந்திக்க போய் விழுந்தவர்கள் உண்டு. மெட்ராஸ்ல ஏசிய சபையிலே ஒரு சுந்தரம் என்று படாத ஒரு போதவர் உண்டு, பயபாக்கியமான ஒரு போதை. அது அடிக்கடி சொல்வார், சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று, சிலரை ஊழியம் செய்ய விடாமல் தடுப்பார், சிலர் நினைச்சவன பிடரியிலே கை வைத்து அப்படியே தூக்குவான், அங்கே மக்கள் அழிகிறார்கள் இங்கே அழிகிறார்கள் என்று அங்கும் இங்குமா அலைய வைப்பான். அலைய வைக்கும் போது ஜெபிக்க விட மாட்டான், திருமுறையை கற்றுக்கொள்ள விட மாட்டான், பரிசுத்தமாய் வாழ விட மாட்டான், உயரத்து கொண்டு போய் குப்புற தள்ளுவான். இது ஒரு தந்திரம் என்று சொல்வான். உண்மைதானே? அப்போ நமக்கு தேவன் என்ன கிருபை கொடுத்தாரோ அதில் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆகவே ரெண்டாவது என்ன, தேவன் நமக்கு கொடுத்த அந்த பர்பஸை கண்டுபிடித்து நாம் வாழ வேண்டும். அப்படியானால் the object of the biblical faith in them priyega devan velai vasanathin velai vallamein velai avade nokathin velai naam vishwasa veithu anudhanam uravu veithu jebithu avarodu arundu pogada ad uravile vaalum bolude the biblical faith illa na vaaype kedaiya avade chalathirum chalarku lendu kaalathila faith uchcha kadathil irukum. அட்மந்தி காலத்துல டம்னு கீழே போயிடும் இல்லையா, பரீட்சை வந்தா உச்ச கட்டத்துல வரும், ரிசல்ட் வந்தா கீழே போயிடும். அற்புதம் நடக்காத காலத்துல உச்ச கட்டத்துல இருக்கு, அற்புதம் நிகழ்ந்து பிளஸிங் வரும்போது எல்லாருக்கும் ஃபெய்த் செய்யுது. ஆகவே முதல் காரியம் என்ன, அது என்ன தெரியுமா, ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் பீப்புள். நம்முடைய நம்மேல் விசுவாசம் வைக்கிறது, ஆண்டவர் மேல் விசுவாசிக்கிறது. ரெண்டாவது ரெண்டாவது சொல்கிறேன், the opportunities of biblical faith. முதலாவது என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட். ரெண்டாவது என்ன தெரியுமா, ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, மார்க் 11 எடுங்க, மெதுவா எடுங்க. மார்க் 11:22 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாயும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக் கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள். இந்த வசனத்தை அனைவரும் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றவங்களும் உண்டு. எதை கேட்டாலும் ஆண்டவர் நினைக்கிறார் தருவார். சாராய கடையை நாம் வந்து கேட்டாலும் அதை நமக்கு லீகலா தருவார், அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபேத்துக்கு ரெண்டு காரியம் சொல்றேன். ஒண்ணு என்ன தெரியுமா, ஆண்டவர் இந்த வசனத்தை பேசும்போது ரெண்டு காரியம் அந்த ஜனங்களுக்கு தெரியும். ஒண்ணு இந்த ஒலிவ மலை, இன்னொன்னு தெரியுமா அந்த சமுத்திரம். இந்த ரெண்டையும் அவர் கண்ணால முன்னால அந்த மக்களுக்கு தேவை வச்சுட்டே பேசுறாரு. மலையை பார்த்து பேர்ந்து கடலில் போய் விழுந்தாலும் அதே அதே சமயத்தில் அங்கே தான் சொன்னபடியே என்ன செய்யும், நடக்கும் என்று சொன்னார். அப்போ மலை போய் சமுத்திரத்தை விழுகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல, இம்பாசிபிள், பெரிய இம்பாசிபிள், ரொம்ப இம்பாசிபிள். நம்ம ஒரு வார்த்தை சொன்ன உடனே மலை போய் விழுறது வந்து ஒரு
பெரிய சாதாரண எளிமையான காரியம் அல்ல இல்லையா. இன்னைக்கு இருக்கிற நவீன கருவிகளை வைத்து மலையை பெயர்த்தாலே எவ்வளவு நாட்கள் ஆகும். அப்படியானால் ஆண்டவர் அது விசுவாசத்தோடு சொன்னால் போகும். அப்படியானால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நான் படித்தேன். ஒன்னு என்ன தெரியுமா? அலோஸ் அஸ் டு பிலீவ் த இம்பாசிபிள். அதாவது நடக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்வதை நாம் விசுவாசிக்கும். சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாதவர்கள்லாம் நிச்சயம். இன்னைக்கு நம்ம சபை வளருது என்றால் அது நடக்க முடியாத காரியம். இன்னைக்கு நாம் எங்கேயோ பிறந்த நாம் அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கோம் என்றால் இது பெரிய இம்பாசிபிள் திங்ஸ். உண்மையா இம்பாசிபிள் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் சிந்திக்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வியாதி விபத்து என்னென்னலாம வந்தது அத்தனையிலே நாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் என்றால் இது இம்பாசிபிள் திங். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாத இம்பாசிபிள் காரியங்கள் நடக்கிறதை விசுவாசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெறாங்க இல்லையா. அது என்ன விசுவாசிக்க என்றால் இன்னைக்கு 20 பவுன் வச்சிருக்கிற 100 பவுன் அதில் செய்யக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறதில்ல இம்பாசிபிள். சவுல் மனம் திரும்பறான், இம்பாசிபிள் திங் இல்லையா. ஆண்டவர் அறியாத நான் இன்னைக்கு ஆண்டவர் அறிந்து ஊழியக்காரனா இருக்கிறேன், இது என் வாழ்க்கிற இம்பாசிபிள். பைபிள் காலேஜே போகாத நான் இன்னைக்கு பைபிளை பிரசங்கம் பண்றேன், இது இம்பாசிபிள் திங்ஸ். இது வந்து கிருபை இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள் திங் நடக்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோடு மலையை பார்த்து சமத்தத்து போயிருந்து சொன்னால் போகும், இதை விசுவாசிக்கணும். அடுத்தது என்ன தெரியுமா? இன்னொரு காரியம் இருக்கு, அலோஸ் அஸ் டு ரிசீவ் த இம்பாசிபிள் திங். முதல்ல இம்பாசிபிள் திங் நடக்கிறத விசுவாசிக்கணும். ரெண்டாவது இம்பாசிபிள் திங்க பெறுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசம். வில்லியம் கேரி சொன்னார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இல்லையா, அவருக்காக நாம் பெரிய காரியங்களை சாதிக்கிறோம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வாரு? செய்வார் இல்லையா. அப்படியானால் அருமையான உள்ளே ஆண்டவிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்கள் நம்மள தேச ஆண்டவர் அறியணும். நம்மள இந்தியாவிலே சுமார் 4000 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது. எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள் சேர்ந்து ஏறக்குறைய 1000 பீப்புள் குரூப் தான் சந்திக்கப்படுது. 3000 கூட்டம் இருக்கு. எப்ப சந்திக்க போறாங்கன்னு தெரியல இல்லையா. இன்னைக்கு ஆஸ்திரேலியனுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன், அவர் சொல்றாரு 100% கிறிஸ்தவ பணம் கிறிஸ்தவ மத்தியிலே தான் செலவழிக்கப்படுதுன்னு எழுதுறாரு. நான் கிறிஸ்டின்ஸுக்கு போகவே இல்லை. எங்க பாளையங்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய நேரு கலையரங்க இருக்கு. ஒரு வாரம் அங்க என்ன போடுவாங்கன்னா விசுவாச பெருவிழா போடுவாங்க, அடுத்த வாரம் பார்த்தா பேரின்ப பெருவிழா போடுவாங்க, அடுத்த வாரம் பார்த்தா என்ன செய்வாங்க சந்தோஷ பெருவிழா போடுவாங்க. சேம் கூட்டம் தான், சேம் மக்கள் தான் கையை தூக்கிட்டு முன்னால போவாங்க. அதான் பெரிய வைத்திருச்சு. ஆனா காசு யாருக்கு போகுது? ஸ்பீக்கர் செட்டுக்காரனுக்கு தான் என்ன செய்யுது போகுது. அது அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் என்ன செய்யலாம் போடலாம். ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுதுமா? அப்படியானா இம்பாசிபிள் திங்ஸ் வாழ்க்கையில நடக்கிறத விசுவாசிக்கணும். இம்பாசிபிள் திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே பெற்றுக் கொள்வதையும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கடந்த காலத்துக்கு திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாமே இம்பாசிபிள் திங்ஸ். எதுவுமே பாசிபிள் கிடையாது, பாசிபிள் கிடையாது, உண்மையா பாசிபிள் கிடையாது. அப்படியானால் ஆண்டவருடைய சமயத்திலே முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபேத்துக்கு காரணம் ஃபெய்த் இன் காட். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ரெண்டே ஆப்பர்ச்சுனிட்டி. இம்பாசிபிள் திங்ஸை விசுவாசிக்கணும். இம்பாசிபிள் திங்ஸ் அதை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இதைத்தான் ஆண்டவர் அங்கே மார்க்கு 11 அழகாய் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, 23:24 சொன்னார், எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன். அப்போ இம்பாசிபிள் திங்ஸ் பிலீவ் பண்ணணும். அடுத்தது என்ன தெரியுமா? 24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள்? முதலாவது இம்பாசிபிள் திங்ஸ் பிலீவ் பண்ணணும். ரெண்டாவது இம்பாசிபிள் திங்ஸ் ரிசீவ் பண்றதை செய்யணும். இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி.
மூணாவது கடைசியாக ஒன்றை நான் சொல்லி விவரித்து முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், obstacles of the biblical faith. இந்த பிப்ளிக்கல் ஃபெய்த்ல உள்ள சில தடைக்கல்கள், விசுவாசம் இருந்தாலே விசுவாச தடைக்கல் வரும் இல்லையா? அப்போ இங்க obstacles of the biblical faith, அதுக்கு நான் வேற எங்கேயும் போக விரும்பல. என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? பைபிளை பைபிளை வச்சே பிரசங்கமாகும். அதுக்கு வழியே வேற எங்கேயும் போக வேண்டியது. பைபிளுக்குள்ளே நாம் தேடுனா அந்த குறிப்பு என்ன செய்யும்? கட்டாயம் கிடைக்கும். அது எங்க இருக்கு கொஞ்சம் தேடணும், அவ்வளவுதான். வெள்ளியை போல புதைகளை போல தேடினால் அதனுடைய கருத்து வரும். என்ன கருத்து வரும்? அஸ்டக்கல், அஸ்டபிளஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபெய்த். அதுக்கு மூணு குறிப்பு சொல்கிறேன். 23 எடுங்க. 20, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்ப என்ன தேவை? சந்தேகப்படாமல் விசுவாசிப்பு, அன்பிலீஃப். அன்பிலீஃப் என்ன தெரியுமா? அதாவது நம்முடைய டவுட், நம்முடைய திங்கிங்ல டிவைட் ஆச்சுன்னா அது என்னதான் மாறும்? அடுத்தது சந்தேகமா தான், சந்தேகம் அவிசுவாசமாய் மாறும். அப்ப நம்முடைய அப்சக்கள் அத்த பிப்ளிக்கல் ஃபேத்ல முதல் காரியம் தெரியுமா? சந்தேகத்தோடு வருகிற ஒரு அவிசுவாசம். அங்கே வாசி யாக்கோ நிருப 1:6-7 சொல்கிறது, அவன் சந்தேகப்படுகிறவன் கடல் அலைக்கு ஒப்புவிடுகிறான். அவன் ஆண்டவிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டா இல்லையா? ஒன்றையும் பெற்றுக்கொள்ள கடல் அலை கரைக்கு வருது, கரையிலிருந்து எங்க ஓடுது? இதே போலதான் சந்தேகப்படுகிறேன், கொஞ்ச நேரம் விசுவாசிப்பான், கொஞ்ச நேரம் பெற்றுக்கொள்ளலாம் என்று விசுவாசிப்பான், கொஞ்ச நேரத்தில் இது பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைச்சுவான், விசுவாசிப்பான். ரெண்டு குழப்பத்தில் அது போயிடும். அப்படியானால் அப்சைக்கல் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபெய்த்ல முதல் தடை என்ன தெரியுமா? அன்பிலீஃப். திருமறையில் அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் உங்களுக்குள் வராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அவிசுவாசம் உள்ளவர்களை வனாந்தரத்திலே ஆண்டவர் அழித்து போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவிசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு காரியம்? என்னுடைய பழைய காலத்தை என்னை ஊழியத்தில் நடத்தின வயதான ஊழியர்கள் சொல்வார்கள், மழைக்காக ஜெபம் பண்ண போனா கொடைய நிச்சயணும், என்ன செய்யணும்? கொண்டு போனா அதான் பேசு இல்லையா? இல்லையா? நம்ம வியாதிக்காக ஜெபம் பண்ணி மருந்தெல்லாம் சோமானத்த பிறகு மருந்து பாட்டில் நம்ம விடுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? மறுபடி வந்தா என்ன செய்யறது? ஆகவே நம்முடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு போன வியாதியும் வந்து விடுகிறது. இல்ல, நான் சொல்லல அது மருந்துக்காக தற்காப்பு வைக்க தவறு கிடையாது. ஏன் சொல்றேன் என்றால், அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பிலீஃப், இந்த அன்பிலீஃபுக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? ரீசனிங் மைண்ட். ரீசனிங் மைண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில அப்படியே மூளைக்குள்ள என்ன செய்யும்? கிரியேட். அன்பிலீஃபை போவதற்கு காரணம், ஒரு சின்ன பிள்ளை போல தகப்பனை சொல்றது சுபவிசுவாசம். நான் பெரிய பேச்சு கிடையாது, நான் வசனத்தை அப்படி நம்புவேன். அந்த வசனம் என்ன சொல்ல? அப்படி விசுவாசிப்பேன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு கிடையாது. நான் இடையில பேக் டு த பைபிள்ல ஒரு நாள் பேசும்போது கவலை ஜெயிக்க மூணு குறிப்பு சொன்னேன். ஒண்ணு என்ன தெரியுமா? ஃபெய்த், 3F. முதல்ல ஃபெய்த் இன் காட், முதல்ல கர்த்தரால விசுவாசத்தை. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ், ஆண்டவருக்கு முதலிடம் என்ன செய்ய கொடுக்கணும், முதல் இடம் கொடுக்கணும். மூணாவது என்ன தெரியுமா? ஃபெய்த், முதலாவது மன்னிக்கணும், முதலாவது ஃபாதர் இன் ஹெவன், நமக்கு ஒரு பரம தகப்பு இருக்கிறான்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவர் மேல விசுவாசம் வைக்கணும். மூணாவது தெரியுமா? எல்லாவற்றிலும் முதல் இடத்தை என்ன செய்யணும். இந்த 3F இருந்தா போதும், எவ்வளவு பெரிய கவலையும் நிச்சயம். எனக்கு ஒரு தகப்பு இருக்கிறான்னு எண்ணினம்னா நாளைய குறித்து குறித்து எனக்கு கவலைப்பட போறதே கிடையாது. என்னுடைய தகப்பர் அவர் இந்த பூமியை நடத்துகிறார், என்னை நடத்துவார் என்று விசுவாசம் வைத்தால் நான் உனக்கு கலங்க வேண்டியதே இல்லை. நான் என்னுடைய தேவனுக்கு எல்லா விதத்திலும் நான் முதலிடம் கொடுப்போமானால் சிங்கக்குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்குமே தவிர கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் நான் 40 ஆண்டுகள் திருத்தருவாய் அலைந்து ஊழியம் செய்கிறேன், என்னை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே ஒரு நாள் கைவிடவே எனக்கு ரொம்ப பணம் வந்ததும் கிடையாது, நான் கடன் பட்டதும் கிடையாது. கர்த்தரே போதிக்கிறார், நான் இந்த பண காரியங்களை பத்தி நான் பேசுகிறதே கிடையாது. ஏன் தெரியுமா, பணத்தை பேசுகிறது நான் தவறுன்னு சொல்லல, அது எனக்கு அவசியம் வரவில்லை. இன்னொன்று, அந்த 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 கொடுக்கறதை குறித்து அந்த வாரம் வரும்போது போதிக்கும் போது போதிப்பேனே தவிர மற்ற நேரங்களில் அதை பத்தி அதிகமா சொல்கிறதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் எல்லாமே தெரியும், அவரால் வல்லமை உள்ளவர். அப்போ முதல் அப்டைக்கல் என்ன தெரியுமா, அன்பு. ஒரு பஞ்சம் வந்துச்சு, உடனே தீர்க்கிட்ட போனாங்க, தீர்க்க சொன்னார் நாளை இந்நேரத்தில் இவ்வளவு தூரம் பஞ்ச தீர்வுக்கு வழி வரும் சொன்ன உடனே அவன் இது வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்காதுன்னா முடிவென தெரியுமா, இதை நீ பார்ப்பாயே தவிர புசிக்கவே. ஆண்டவன் நினைத்தால் 24 மணி நேரத்தில் கூட நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அப்போ முதல் அஸ்தர்கள் அந்த பிப்ளிக்கல் செய்துக்கூடிய முதல் அஸ்தர்கள் தெரியுமா, அன்பில். ரெண்டாவது தெரியுமா, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இங்க பாருங்க, இந்த 24 ஆதலா நீங்க ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம். நீங்க அநேக செய்தியாளர் வந்துட்டாங்க, தெருவில் இருக்கிற காருமையை கை வைத்து ஜெபி, அடுத்த ஆண்டில் உனக்கு என்ன செய்யும் காரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் சில இடத்துல அடுத்தவன் கார் மேல கை வச்சா வலதுகையும் இருக்காது இடதுகையும் இருக்காது, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, வசனம் 24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம். இந்த வசனத்தை வச்சு அணைய சொல்றாங்க, எதையும் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நமக்கு நினைச்சுவாரு. ஒரு சம்பவத்தை சொல்றேன், ஒரு நாள் ஒரு தம்பி எனக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த தம்பி கடிதம் எழுத்துல இப்படி எழுதினான், அன்புள்ள ஐயா, நீர் உண்மையான ஊழியக்கார், நமக்கு தலையில கொஞ்சம் ஐஸ் வச்சு உண்மையான ஊழியக்காரர். அந்த அவங்க ஒரு வாலிபர், அவங்க ஊர்ல உள்ள ஒரு வாலிப பிள்ளையின் மேலே அவன் அதிக அன்பு வைத்து அவளே திருமணம் கொள்ள வேண்டும் என்று ஒரு தலையாக அவளை நேசிக்கிறான். அவ பஸ் ஸ்டாண்டு போனா இவனும் பஸ் ஸ்டாண்டு போவான், அவ சூப்பர் மார்க்கெட் போனா இவரும் சூப்பர் மார்க்கெட் போவான், அவ வேத கோயிலுக்கு போனா அங்கேயும் வெறும் செய்வாரு தீர்வார். இவன் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறான், அவள் அதை வாங்கி கிழிப்பதில்லை, அவள் புஸ்தத்துக்குள்ள வைத்துக் கொள்வாள். அவன் எனக்கு எழுதுனா, அன்புள்ள பிரச்சனை ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, அவள் எனக்கு பதில் கடிதம் அனுப்புவதற்கு உங்கள் உபாசங்களில் தெரியும். நான் தம்பிட்ட சொன்னேன், கீழே கிடக்கிற செருப்பு எடுத்து நம்மளே அடிச்சுக்கணும்டா, எது எதுக்குத்தான் ஜெபம் பண்ணு. ஏதை விளையாட்டு சொல்றது தெரியுமா, இன்னைக்கு எது எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு எதுக்குமே தெரிய. நீ பெருசனா ஜெபம் பண்ணு, அது என்கிட்ட ஏன் சொல்ற. அப்ப பாருங்க, இன்னைக்கு அதே இந்த வசனத்தை வைக்கிறாங்க, எவைகளை கேட்டாலும் கர்த்தர் எழுதுவார். பைபிள்ல எப்போதுமே ஜோடி வசனம், ஜோடி வசனம், முரண்பட்ட வசனம் பைபிள கிடையவே. இதுக்கு ஒரு வசனம் இருக்கு, 1 யோவான்ல எடுங்க, 5:16-15 வாசியுங்க. 1 யோவான் 5:14-15 வாசியுங்க.
நாம் எதையாகிலும் அவருடைய திட்டத்தின்படி கேட்டால்,
நாம் எதையாகிலும், எதையும் கேளுங்க, கண்டிஷன் என்ன தெரியுமா,
அவருடைய
திட்டம். ஒரு இடத்துல ஆண்டவர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு. அப்ப அவருடைய நாமத்தை கேட்கணும்னா அந்த பண்பு பக்குவம் தகுதி நமக்கு வேணும். அவருக்கு எதை கேட்கலாம், அவருக்கு எது பிரியோ, அது எது உகந்தது, எது அவருக்கு பிரியமானது உணர்ந்து கேட்கணும். அப்போ இந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. கேட்க எதை கேட்டாலும் தருவார், எப்ப தருவார், அவருடைய சித்தத்தின் வழி கேட்டால் கட்டாயம் செய்வார். யாக்கோ நிருபத்திலே 4:2 2-3 சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன, ஜபம் பண்ணாமல் இருக்கிறீர்கள். 2வது வாக்கியம். 3வது வாக்கியம் வருகிறது, நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள் ஆனால் உங்கள் இச்சைகளை இல்லையா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் அவங்க ஜோமனை போகும்போது வீட்டுக்காரங்க சொன்னாங்க, 2 பேரும் வயசானவங்க, 2 பேருக்கு கிரிக்கெட்ல ரொம்ப அதிக பிடிப்பு, கிரிக்கெட்னா உயிரை விட்டுருவாங்க. அப்போ கிரிக்கெட்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுது, இந்த ஐயா இந்தியா ஜெயிக்கணும்பாங்க,
அந்த அம்மாவுக்கு ஏதோ பாகிஸ்தான்ல பறக்க வேண்டியது இந்தியாவில பறந்துச்சு. அதனால அந்த அம்மா சொல்றது பாகிஸ்தான் ஜெர்மனன் இந்தியா அது ரன் எடுத்தா இவர் அந்த சோபாசத்துக்கு மேலன்னு குறிப்பார். அதுல அந்த அம்மா இந்தியா விக்கெட் ஒண்ணு விழுந்துச்சுன்னா அந்த அம்மா ஒரே துணிக்கும். உடனே ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவாங்க, ஆண்டவரை இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சுச்சுன்னா 100 ரூபாய் தோத்திர காணிக்கு எங்க போடணும் சத்தியம். அந்த அம்மா சொல்லுமா பாகிஸ்தான் ஜெயிச்சா 500 போடணும். அன்னைக்கு பார்த்து டிரால முடிஞ்சு முடிஞ்சா உனக்கு கோயிலுக்கு வரவே வர. இதெல்லாம் என்ன தெரியுமா, என்ன இதே போல நானும் நீங்க முட்டாள்தனமாக எத்தனையோ சுயநல பண்ணி இருக்கிறோம், வெளியே சொல்ல வெக்கமா இருக்கு. நான் பண்ணிருக்கிறேன், நீங்க பண்ணிருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில வளர வளரும் போதுதான் நம்ம செய்தது தப்புன்னு செய்து புரியும். அப்போ அப்செட் என்ன தெரியுமா, ஒன்னு அன்பிலீவ், ரெண்டா செல்ஃபிஷ். கிறிஸ்தவ வாழ்க்கையே செல்ஃபிஷ், தியாகம், பிறருக்காக வாழ்வு, பிறருக்காக ஒரு உழைப்பு. இதுதான் பிறருக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க, நாலு பேருடைய பேரை எழுதி வச்சு ஜோபம் பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். பிறருடைய காரியங்களை எழுதி வச்சு போராடி ஜெபிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு மனம் என்ன செய்யும் வரும். நீங்க அநேகருடைய செவல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு மாமனார் மாமியார் அந்த வீட்டு சுவரை விட்டு கூட வெளியே போக மாட்டேன். காரணம் தெரியுமா, இந்த பிரேயர் என்னதான் எப்படியா எழுப்புது வரும், வரது கஷ்டம். அப்போ அப்டக்கல்ஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபெய்த்துக்கு முதல் அப்டக்கல் என்ன தெரியுமா, அன்பிலீஃப். ரெண்டாவது என்ன தெரியுமா செல்ஃபிஷ். மூணாவது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், மார்க் 11:21-22, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்குள்ள உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை என்ன செய்யாதிருப்பார். அப்ப மூணாவது அதாவது கடைசி அப்டக்கல் தெரியுமா, அன்ஃபர்கிவ். நம்ம முதுகில குத்திருக்காங்க, நெஞ்சில குத்திருக்க உண்மைதான், ஆனா இருந்தாலும் மன்னிச்சுதான். என் வாழ்க்கையில எத்தனையோ பேரு என்னெல்லாம பேசிருக்காங்க, என்னெல்லாம எழுதியிருக்கிறாங்க, நான் செய்யாதத சொல்லாதத சாதிக்காததெல்லாம் அநேக தூஷிச்சிருக்காங்க, என் வாழ்க்கையில அவர் மன்னிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, ஏன் மன்னிச்சது தெரியுமா, இந்து எனக்கு கடைசி நாடா இருந்தால் என் ராஜா இடத்துல அந்த மன நிறைவோடு போ, மன்னிக்கலன்னா அது ஒரு கஷ்டம். அப்படியே நம்ம உடம்ப பாதிக்கும், உள்ளத்தை பாதிக்கும், உறவை பாதிக்கும், வாய் வார்த்தையை பாதிக்கும், நம்முடைய சிந்தனையை பாதிக்கும். அது நமக்கு ஒரு அதற்காக மற்றவங்க நம்ம பாடா படுத்தலன்னு சொல்லல, படுத்துறாங்க. நம்ம ஆண்டவராகிய பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா நம்மளாம் பட்ட நமக்கு அதிக பாடுவார். அவரே அடிக்கும் போது நம்ம எல்லாம் எம்மாத்திரம். அப்படியானால் அவர் சென்ற பாதையில நான் வாழும் பொழுது அவர் நம்மை மன்னித்தார், அவர் நம்மை மன்னிக்கிற விசுவாசம். இதுல பாருங்க, இந்த 25வது வாக்கியத்துல ஃபெய்த் தான். அதாவது நீங்க எதுக்கு மன்னிக்கிறீங்க தெரியுமா, இன்னைக்கு நீங்க மன்னிச்சா பரலோகத்துல உங்க பிதா உங்களை மன்னிச்சு மன்னிப்பார். அந்த பிதா மன்னிக்கிறது, தேவன் மன்னிக்கிறது, அந்த இதே ஃபெய்த் தான். உங்க கண்ணால பார்க்கவே இல்ல, நீங்க நித்தியத்து போனாதான் பார்க்க முடியும், அத அனுபவிக்க முடியும். அப்போ அன்பர்கிவ் அநேக முதல் ரெண்டு பேசுவாங்க, மூணாவது பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உதவிக்கும். அதனால நான் சொல்றேன் அன்பர்கிவ். ஆனால் தான் இயேசுவானது சிலுவையில் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அவங்க அறிந்து செஞ்சிருக்காங்க, அறியாம செஞ்சது போல ஒரு தாயின் ஸ்தானத்தில் நின்று அவர் பரிந்து பேசுகிறார். இல்ல பரிந்து பேசுகிறார். எங்க ஊர்ல என்ன செய்தோம்னா, ஒரு சின்ன பையன், துடுதுடுக்கான ஒரு பையன், அவன் அவன் அம்மா ரொம்ப முழங்கால் நிற்கும், அப்பா பக்தியானவங்க. ரோட்ல கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு,
ஒரு பெரிய ஒரு சீனிக்கல் ஒரு நல்ல கூர்மையான கல்லை எடுத்தான், பஸ் மேல தூக்கி எறிஞ்சான். முத ரெண்டு கண்ணாடி நிச்சயிட்டு உடஞ்ச உடனே பஸ் டிரைவர் நிறுத்திட்டு ஓடினாரு. ஏன் தெரியுமா? கண்ணாடி உடஞ்சி அவர் காசு கட்டணும். ஆனால் அவர் விரட்டுறாரு, இவன் ஓடுறான், அவன் விரட்டுறான் போட்டு பிடிச்சிட்டாரு. பிடிச்சி நேர போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அந்த பையனை வச்சு அவனுக்கு ஒரு 8 கிளாஸ் பிடிச்சிருந்தான். அம்மா அவன் அம்மா கேள்விப்பட்ட ஓடி வந்து சப்இன்ஸ்பெக்டர் காதல் வருது, ஐயா தெரியாம தெரியாம அந்த அம்மா சொல்றது தெரியாம. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது. அதே போல அவர் நம்மை மன்னித்தார், நாமும் மன்னி பிறரை மன்னிப்பதற்கு மனசு மட்டும் இருந்தா போதது, ஃபெய்த்து வேணும். ஃபெய்த்து இல்லாம மன்னிக்க முடியாது. ஃபெய்த்து இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய துணிச்சலும் பலனும் நமக்கு இருக்கிறார் இல்லையா? முடிச்சலும் தவிர. எங்க ஊர்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து, நான் அவர் நெருங்கிய நண்பர், அவர் வீட்டுல ஆப்பம் போட்டுச்சுன்னா நேரம் என் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போய் ஆப்பத்தை கொடுப்பார். திடீர்னு அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னை பார்த்தோடனே மூத்த திருப்பிடுவார். நான் தெருவில் நடந்து போனா ஸ்கூட்டர்ல வருவார், அப்படி அபோர்டன்ல போயிடுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஐயா ஹார்ட் அட்டாக்ல அப்படி ஆஸ்பத்திரி சேர்த்து நான் கேள்விப்பட்டவன, அவரை போய் பார்க்க போகணும்னு நினைச்சேன். என் சின்ன தம்பி சொன்னா என்னை பார்க்க போகாத, போனேன்னா உன்னை பார்த்த உடனே இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால ஒரு லெட்டர் எழுதிட்டு பார்க்க வரலாவான்னு போயிட்டு வா. நான் லெட்டர் எழுதுறேன், ஐயா நீங்க நண்பர், கொஞ்ச காலத்துல உங்களை பார்க்க முடியல, மறுபடியும் உங்களை பார்க்க விரும்புறேன். ஆஸ்பத்திரியில வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவர் எனக்கு கடிதம் போட ஒரு நண்பர்கிட்ட சொல்லி வந்தார், அவரை ஜென்மத்துக்கோ நான் பார்க்க விரும்ப இல்ல. கிடைக்கிற குற்றாலத்துல நானும் ஒரு ரிட்ரீட்ல பேசிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல தென்காசியில ஏறுனேன். அந்த பஸ்ல ஒரு பின்னால ஒரு சீட்டா அதுல உட்கார்ந்துருக்கேன். என் நண்பரும் அதே பஸ்ல ஏறினாரு. என்ன பார்த்தவொடனே அந்த பக்கத்துல இருக்க சீட்டு வந்து உட்கார விருப்பம் இல்லை, நின்றுகிட்டே இருக்க. கண்டக்டர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு சீட்டுக்கு போய் உட்காரு. சரி, என் பக்கத்துல உட்கார்ந்த நான் கேட்டேன், அண்ணன் நீ எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க? அடுத்த ஸ்டாப் வந்துச்சு, அவர் இறங்கி போயிட்டார், ஊருக்கு வரவே இல்லை. ஏத்தனமே இப்ப நம்ம மன்னிப்ப கொடுத்தாலும் சிலருக்கு மன்னிப்ப, ஆனாதான் பவுல் அழக கூடுமான பிரிந்தவர் யாவரோடும் நீங்க மன்னிங்க, ஆனா அவங்க மன்னிக்கலன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம மனசார மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கிற காரணம் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அதுக்கு மேல அவன் மன்னிக்காதபடி கடூரமா இருந்தா அது நம்முடைய பட்சத்துல அல்ல, யார் கேட்கல. அப்ப மூணு குறிப்புகளை கர்த்தருடைய கிருபையினாலே சொன்னேன். முதல் குறிப்பு தெரியுமா? தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி பைபிளிக்கல் ஃபெய்த் தெரியுமா? காட். ரெண்டாவது என்ன தெரியுமா? தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பைபிளிக்கல் ஃபெய்த் தெரியுமா? இம்பாசிபிள் திங்ஸ் விசுவாசிக்கணும், இம்பாசிபிள் திங்ஸ் பெற்றுக்கொள்ளுகிறதையும் நம்ம என்ன செய்யணும். ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி. மூணாவது என்ன தெரியுமா? அப்சக்கள் என்ன? அன்பிலீஃப், இன்னொன்னு செல்ஃபிஷ்னஸ், இன்னொன்னு என்ன எழுதிருப்போமா? ஜபம் செய்யும் எல்லாம் நாம் எழுந்து ஜபிப்போம், எல்லாம் நாம் ஜபிப்போம், எல்லாம் நாம் ஜபிப்போம். நான் எனக்காக ஜபிக்கிறேன், நீங்கள் உங்களுக்காக ஜபியுங்க. ஆண்டவரே, இந்த பிப்ளிக்கல் ஃபெய்த் என் வாழ்க்கையில் உண்டா? இந்த பிப்ளிக்கல் ஃபெய்த் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் என்னிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேனா? என் வரத்தின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேனா? என்னுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேனா? என்னுடைய உணர்ச்சிகளின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேனா? என்னுடைய அறநெறி கோட்பாடுகளிலே விசுவாசம் வைத்திருக்கிறேனா? அல்லது எனக்காக தன்னையே கொடுத்த அந்த திரியங்க தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேனா? உண்மையில் விசுவாசம் வைக்க பலன்தான். இரண்டாவது, பெரிய காரியங்களை விசுவாசிக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தாரம். பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற அந்த விசுவாசத்தை எனக்கு தாரம். மூன்றாவது என்ன? ஒன்று, அன்பிலே. இது எப்படி நடக்குமோ, தேவனால் இது கூடுமோ? சங்கீதத்திலே எத்தனையோ வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது தேவனால் கூடுமோ? அப்பத்தை கொடுக்க கூடுமோ? காடைகளை கொடுக்க கூடுமோ? தண்ணீரை வனாந்தரத்தில் கொடுக்க கூடுமோ? கேன் காட் என்றார்கள். இது ஒரு அவிசுவாசம். இரண்டாவது சுயநலம். மூன்றாவது தாயின் கற்பத்தில் பிறந்தது இதுவரையிலும் யார் யாரு நாம் மனதார மன்னிக்காமல் இருப்போமோ இந்த இரவிலே மன்னித்து விடுங்கள். கர்த்தர் நம்முடைய பிப்ளிக்கல் ஃபெய்த்தை தரும்.